இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சுகமாக தங்க பண்ணுகிறீர், ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். என் இயேசுவே என் மீட்பரே, என் இயேசுவே என் மீட்பரே, என் இயேசுவே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். Thank you.
கடும் புயல் வீசும் போதும் பெரும் காற்று மோதும் போதும் மூழ்காமல் காத்து நிற்கும் நங்கூரமே. கடும் புயல் வீசும் போதும் பெரும் காற்று மோதும் போதும் மூழ்காமல் காத்து நிற்கும் நங்கூரமே. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை படகை, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை படகை நடத்தி செல்லும் என் இயேசு, நடத்தி செல்லும் என் இயேசுவே. ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர், ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நாம் யாவரும் கண்களை மூடுவோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. விசேஷமாக இந்த வார்த்தை அன்னையருடைய இருதயத்தை தொடக்கிறுவை செய்ய இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவை, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு பெருகப்பட்ட அப்பம், மல்டிப்ளைட் பிரெட். ஒரு காலத்தில் ஒருத்தருடைய வீட்டில் உணவு வந்து எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் ஏழையுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு இருந்து கொண்டே இருக்கும், வச்சுட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்பீங்க. திடீர்னு யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா, அல்லது யாராவது தான் வாசலில் வந்து அமர்ந்தாங்கன்னா, அவங்கள வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஆளுக்கு இருக்கிறாங்க அல்லது ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மூணு பேர் நாலு பேருக்காவது சேர்த்து சமைச்சிருவாங்க. அவங்க வீடு ஏழையாக தான் இருக்கும், காசு இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் யாராவது திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, அல்லது யாராவது ரொம்ப பிரயாணமாக நடந்து போயிட்டுருக்கிறாங்க, களைப்படைந்து வந்து நிற்பாங்க அப்படின்றதுக்காகவே அவங்க வீட்டில் உணவு இருக்கும். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு தின்னன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், களைப்படைந்து வரக்கூடியவர்கள் சற்று ஓய்வெடுக்கணும், சற்று அமர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வெளியே தண்ணி வச்சுருப்பாங்க அவங்க குடிக்கிறதுக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அந்த காலகட்டத்திலே யாராவது நம்மை தேடி வருகிறார்கள் அல்லது உதவின்னு நாடி வருகிறார்கள் என்றால், அவர்களுக்கு நாம் அல்லது உணவு தர வேண்டும் அல்லது தண்ணீர் தர வேண்டும், அவர்களை அனுசரிக்க வேண்டும் என்று இருக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு திரளான கூட்டத்திற்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நாள் எப்படி ஆகுதுன்னு சொன்னால், காலையில் சாயந்தரம் ரெண்டும் அப்படின்னு சொல்லி நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த கூட்டம் முடிவடையணும், முடிவுக்கு வரணும் அப்படின்றப்ப அவங்களுடைய சீடர்கள் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 5000க்கு மேலே இருக்கிறாங்களே, அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் சேர்த்தோன்னா எப்படியும் ஒரு 6000 7000 நிறைய பேர் இருப்பாங்களே, இத்தனை பேருக்கு நம்ம எப்படி அப்பம் கொடுக்கறது, எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே, ஒரு திரளான கூட்டம் இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கள நீங்க இப்பயே அனுப்பிச்சு வச்சிருங்க. அதாவது நீங்க உங்களுடைய பிரசங்கத்தை முடிச்சிருங்க. அவங்க சீக்கிரம், அதாவது இருட்டுறதுக்கு முன்னாடி அவங்க தங்க வீட்டுக்கு போய் ஏதாவது சமைச்சு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி இசையர்கள் சொல்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் ஆச்சரியமா இருக்கிறது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உணவை சந்தியுங்கள் என்று சொல்லக்கூடியது என்ன பண்ணு நம்ம பார்க்கின்றோம். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யக்கூடியதை நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகின்றது. நம்ம வாசிக்கலாம் யோவான் 6:34 இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறான தீர்க்கதரிசி என்றார்கள். நல்ல கவனிச்சிங்கன்னு சொன்னா, அந்த ஆண்டவர் என்ன பண்றாருனா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா, ஒவ்வொன்றாக வாசிக்க போறோம். யோவான் 6 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பண்ண நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொன்றாக என்ன பண்ண போறோம் சொன்னா வாசிக்க போகின்றோம். நிச்சயமாகவே இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யக்கூடிய ஒரு சம்பவத்தை என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். யோவான் 1:14 யோவான் 6 நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை உங்களால் பார்க்க முடியும். அங்கே ஒரு பண்டிகையும் இருக்கிறத பார்க்க முடிகின்றது. நான் 1:2 வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேய கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதி சிகிச்சையில் செய்த அற்புதங்கள் திரளான ஜனங்கள் கண்டபடியினால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேலே ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்து, அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபத்து இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறது அறிந்ததும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்படி அவருடைய சீசர்களானும் சீமன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயும் அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். அப்படின்னா இந்த வசனங்கள் வாசிக்கிறப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதாவது இயேசு வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறாரு. அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் அப்படின்றத கேள்விப்பட்டு, அவருடைய பிரசங்கத்தை கேள்விப்பட்டு நிறைய பேர் பின்னாடி வராங்க. அப்படி பின்னாடியே வந்துட்டு இருக்கப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, எல்லாரும் அமர்ற மாதிரி ஒரு பெரிய இடம் தேவை. ஏன்னா ஒரு சின்ன வீட்டுக்குள்ள வச்சு அத்தனை பேரும் அமர வைக்க முடியாது, அல்லது ஒரு ரோட்டோரத்துல வச்சு வைக்க முடியாது. அப்போ அவர் எங்க போறாருன்னா, மலைக்கு கூட்டிட்டு போறாரு. அதாவது மலைகள்ல வந்து நிறைய இடங்கள் இருக்கும், பரவலான மலைகள் இருக்கும், மேடான மலைகள் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு போனது ஒருவேளை கிட்டத்தட்ட எல்லோரும் அமரத்தக்கதான ஒரு மலையாக இருந்திருக்கும். அப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 5000 பேர் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியது என்ன பண்ற நம்மளால பார்க்க முடிகின்றது. அப்போ 5000 பேருனா யோசித்து பாருங்க, எத்தனை பேருனா, அப்போ அத்தனை பேருக்கு உணவு கொடுக்க முடியுமா? அதுவும் எங்க இருக்கார் இயேசு கிறிஸ்து? மலையில இருக்கிறார். கடை பக்கத்தில் கிடையாது, இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஹோட்டல் கிடையாது, இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியாது. ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எதுவும் ஆர்டர் பண்ண முடியாது அத்தனை பேருக்கு. அப்படி அத்தனை பேருக்கு ஆர்டர் பண்ணாலே உடனே வந்து கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னா, எதுவுமே கிடைக்காத ஒரு இடம். ஆனால் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார், அது அவரால் முடியும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, பிலிப்பு கிட்ட கேட்கறது என்ன பண்றோம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறோம் சொன்னா, 3 கதாபாத்திரத்தை நம்ம படிக்க போறோம். இந்த சம்பவத்துல வரக்கூடிய 3 கதாபாத்திரத்தை படிக்க போறோம். முதலாவது யாரை குறித்து நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, பிலிப்பை குறித்து படிக்க போறோம். 2 அந்திரேயாவை குறித்து படிக்க போறோம். 3 அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்த அந்த சிறு பையனை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போகின்றோம். முதலாவது பிலிப்பு அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி என்ன பண்ண நம்ம பார்க்கலாம். 5 இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து யார்கிட்ட முதல்ல கேட்கிறாரு அப்படின்னு பாக்குறப்ப, பிலிப்பு கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, இத்தனை பேர் சாப்பிடுறதுக்கு அப்போ நம்ம எங்க கொண்டு வரலாம், அல்லது எங்க கிடைக்கும், கிட்டத்தட்ட 5000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப பிலிப் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பாக்குறாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம், 6 தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்படின்னா ஏசு கிறிஸ்து கூட தான் பிலிப்பு இருக்கிறாரு, அவருடைய சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட கூட எத்தனையோ பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேருக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். அப்போ எல்லாத்தையும் பார்த்தவர் தான் பிலிப்பு, அவருடைய சீடர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இந்த கேள்வியை பிலிப்பு கிட்ட கேட்குறாருன்னா, பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாரா, இயேசு கிறிஸ்துவால் இதை சிந்திக்க முடியும், அவரால் கொண்டு வர முடியும் அப்படின்றத அவரால் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி அங்கே பிலிப்புடைய விசுவாசத்தை அங்கே ஆண்டவர் சோதிக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூடுங்க, ஏதாவது ஒரு பற்றாக்குறை வருது, ஏதாவது ஒரு குறைவு நம்ம வாழ்க்கையில இருக்குன்னா நம்ம சோர்ந்து போயிட விடக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் ஆண்டவர் ஒருவேளை நம்மை சோதிக்கலாம், அவர் நிச்சயமா யாரையும் சோதிக்க மாட்டாரு. ஒருவேளை சோதித்தால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், நம்ம தேவையை சந்திப்பார். ஆனால் பெரும்பாலும் சோதனை அல்லது பெரும்பாலும் சோதனை யார்கிட்ட தான் வரும் அப்படின்னா சாத்தாங்கிட்ட தான் வரும். ஏன் அப்படின்னா அவன் தான் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆண்டவரும் என்ன பண்றாருன்னு சொன்னா, தாம் மகன் அல்லது தன்னுடைய மகள் அவங்க உண்மையா இருக்கிறாங்க அப்படின்றத என்ன பண்றாருன்னா சாத்தானுக்கு வெளிக்காட்டும்படி அதை அனுமதிக்கிறார். யோபுடைய கதையில அனுமதித்தது போல. அப்ப இப்ப என்ன பண்றாருன்னா பிலிப்பு கிட்ட கேட்கிறாரு. அப்ப பிலிப் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம், 7 பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்த இங்க பிலிப்பு சொல்ற, என்னன்னா இவங்க கொஞ்சம் பேரும் இல்ல ஆண்டவரே, கிட்டத்தட்ட 5,000 மேல இருக்கிறாங்க. நீங்க ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்க, அதாவது ஒரு கை புடி சோறு கொடுத்தா கூட இத்தனை பேருக்கும் நீங்க எங்க போய் எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். இந்த சம்பவங்கள் மற்ற சுவிசேஷ புத்தகங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க அங்க போய் வாசித்தீங்கன்னா அதோடைய கதையினுடைய தொடர்ச்சி நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த வசனங்கள் வாசிக்கிறப்ப நம்ம பிலிப்புடைய வாழ்க்கையிலிருந்து 4 காரியத்தை நாம் பார்க்கலாம். நாம் எப்படி இவ்வளவு பெரும் அப்பம் கொடுப்பது, அவர் முதல்ல கேட்கிறார் இத்தனை பேருக்கு நம்ம எங்கிருந்து அப்பத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை. 2, அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறப்ப நம்ம எப்படி கையாள போகின்றோம். பிலிப்பு பிரச்சனையை மட்டும் பார்த்தார், இயேசு அவர் பார்க்க மறந்துட்டார். பிலிப்பு எதை மட்டும் தான் பார்த்தாருங்க, பிரச்சனையை மட்டும் தான் பார்த்தாரு. 5,000 இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா எங்கே போகிறது, எங்கே கிடைக்கும், பணமும் இல்லையே நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சனையை மாத்திரம்தான் பார்த்தாரே தவிர பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறவர் அவர் அருகிலே இருக்கிறார் என்பதை அவர் முற்றிலுமாக மறந்து போய்விட்டார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாமும் அநேக நேரங்களில் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்றவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடுறோங்க, மறந்து போயிடுறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஐயோ பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை மாத்திரமே நம்ம உற்று நோக்கி பார்க்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்றவர் நம்முடைய அருகில் தான் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடுகின்றோம். பிலிப்பு பிரச்சனை தான் பார்த்தாரே தவிர இயேசுவை பார்க்கல. அப்ப இன்னைக்கு நாம் என்ன பண்ணுங்க, நாம் தேவனுடைய வல்லமையை நோக்கி பார்க்க வேண்டும். பிலிப்புடைய வாழ்க்கையிலிருந்து 4 காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், கத்துக்கொண்டலாம். இப்போ அடுத்து அந்திரியாவை கிட்ட போகலாம். அந்திரியாவை நமக்கு வந்து என்ன பண்ணித்தராரு அல்லது என்ன நமக்கு அவர் சொல்லித்தராருன்னு பார்க்கலாம். 8. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அப்போ இங்கே பார்க்குறப்ப பிலிப் என்ன பண்ணுறாருன்னா அவர் வெறும் அதுக்கு ஒரு குறையை சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு எங்கே கிடைக்கும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் அந்திரேவை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறாரு. சரி இயேசு கிறிஸ்து சொன்னார்ல அப்பங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த ஜனங்கக்கிட்டே கேட்டு பார்க்கலாமே எத்தனை பேர் அப்பங்கள் வச்சிருக்கிறாங்க இல்லை எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா 5,000 பேருக்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒரு மனுஷன் 5,000 பேர்கிட்ட சாப்பாடு கேட்குறாருங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சது எத்தனை பேர்கிட்டையாவது இருந்திருக்கணும், ஒரு 100 பேர்கிட்டையாவது இருந்திருக்கணும் இல்லையா, அல்லது ஒரு 200 பேர்கிட்டையாவது இருந்திருக்கணும் இல்லையா. அதாவது அவங்க ஒரு சின்னதாக ஒரு சாப்பாடு கொண்டு வந்திருக்க மாட்டாங்களா, நம்ம சாப்பிடலாம் எவ்வளோ நேரம் ஆகுதோ அப்படின்னு கொஞ்சம் சாப்பாடு கட்டி கொண்டு வந்திருக்க மாட்டாங்களா கட்டாயமா, அல்லது தான் பசங்களுக்கு பசிக்குமேன்னு சொல்லி கொஞ்சமாவது கொண்டு வந்திருக்க மாட்டாங்களா, கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப 5000 பேர் இயேசு கிட்ட அமர்ந்திருந்தாலும் அத்தனை பேருக்கும் கொடுக்க மனசு இருந்ததான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. சரி, இப்போ இந்த அந்திரியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? அந்திரியாவுடைய வாழ்க்கை நம்ம பார்க்குறப்ப மற்றவர்கள் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அந்திரியா அதற்கான தீர்வை பார்த்தார். அப்போ இங்கே பிலிப்பு வந்து பிரச்சனையை மாத்திரம் தான் பார்க்குறாரு, ஆனால் இங்கே அந்திரியாவை என்ன பார்க்குறாருன்னா, சரி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாருப்பா, 5000 பேர்னா கட்டாயமாக யாராவது கொஞ்சமாவது சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க, அல்லது ஏன் அந்திரியாவே பார்த்துருக்கலாம், யாராவது சாப்பிட்றத கூட அவங்க பார்த்துருக்கலாம், அந்திரியாவை அங்கங்கே கொஞ்சம் பேர் சாப்பிட்றத கூட பார்த்துருக்கலாம், வேதத்தில் சொல்லலை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. கிட்டத்தட்ட 5000 பேர்கிட்டையும் கேட்குறாருன்னு வைத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த 5000 பேர்கிட்டையும் கேட்குறப்ப அவருக்கு என்ன கிடைத்தது? கொஞ்சம் கிடைத்தது. எத்தனை கிடைச்சதுங்க? 5 அப்பம் 2 மீன் கிடைத்தது. இரண்டாவது காரியம் அந்திரியாவுடைய வாழ்க்கையிலேருந்து கிடைத்தது என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த 5 அப்பமும் 2 மீனையும் யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆண்டவரே, நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் இத்தனை பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், இத்தனை பேர் சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்கன்னு. ஒரு சின்ன பையன்தான் ஆண்டவரே கொடுத்தான், 5 அப்பம் 2 மீனை கொடுத்துருக்குறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுக்குறாரு. நம்ம இதுலேருந்து கற்றுக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன? உங்ககிட்ட என்ன இருக்கோ அது போதும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதுக்கு. உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கோ அது போதுங்க. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சரிமா, ஐயோ நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு சம்பளம் 10,000 தான் 15,000 தான், இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனை அதனால வருது. நாங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அது போதும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது. அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் நம்ம உண்மையாக இருக்கணுங்க. நம்ம வேலையில் உண்மையாக இருக்கணும், நம்முடைய குணத்தில் உண்மையாக இருக்கணும், படிப்பில் உண்மையாக இருக்கணும், நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதில் உண்மையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. அப்படி நம்ம உண்மையாக இருக்கிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நம்மை அதிகரிக்கிறார், பெருக பண்ணுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அது போதும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கின்றதற்கு. கடைசியாக இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்த இந்த சின்ன பையனுடைய ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு, இந்த சின்ன பையனுடைய கதையை பார்த்துட்டு இன்றைக்குரிய செய்தி நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் முடிக்கலாம். வாசிக்கலாம் 10வது வசனமும் 14வது வசனம் வரைக்கும். நான் 10வது வசனமும் 11வது வசனம் வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்து இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா வேதம் சொல்லுது புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். அப்போ புருஷர்கள்னால் அவங்களுக்கு மனைவிகள் இருந்திருக்கலாம். அப்போ ஒருத்தர் ஒரு மனைவி அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 10,000 பேர். யோசித்து பாருங்கள், 10,000 பேருக்கு அந்த காலத்தில் எல்லாருக்குமே குழந்தை இருக்கும், பெரும்பாலும் குழந்தை இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தை அல்லது ஒரு குடும்பத்துக்கு 1 குழந்தைன்னு சொல்லி நீங்கள் வச்சுங்கன்னா கூட 5000 பேர் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 15,000 அல்லது 20,000 கூட நம்ம சொல்லலாம். அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தார். அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுக்கணும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. எல்லாரும் அமருங்கள், உட்காருங்கள் என்று என்ன பண்ணிட்டாருங்க, ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு, சொல்லிட்டாரு. எல்லாரும் அமர்றாங்க, உட்காடுறாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாருங்க. 11வது வசனம், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தமது சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிகைகளை சேர்த்து வையுங்கள். அப்படின்னா நீங்கள் கொடுக்குறீங்க, அது காலியானாலும் கொஞ்சம் இருக்கும், எதுவும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆக்காதீங்க, சேர்த்து வைங்கன்னு சொல்லி சொல்கிறார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வட்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளின் 12 கூடைகள் நிரம்பின. எத்தனை இது மீதியாக இருந்துச்சா? 12 கூடைகள் மீதியாக இருந்துதான். அப்போ எத்தனை அப்பம் இருந்துச்சு? முதல்ல 5 அப்பம் 2 மீன். நல்லா கவனிங்க, 5 அப்பம் 2 மீன் போதுங்க. ஆண்டவர் 5000 பேரை போஷிப்பதற்கு, 10,000 பேரை போஷிப்பதற்கு, 20,000 பேரை போஷிப்பதற்கு. அப்போ இந்த சின்ன பையனுடைய வாழ்க்கையிலேருந்து நான் கற்றுக்கொள்ளது என்ன அப்படின்னு சொன்னால், அத்தனை பசங்க இருந்தாங்க. அப்போ இந்த பையனுக்கு கொடுக்கணுன்ற ஒரு போராட்டம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா 5000 பேர்கிட்ட இந்த என்ன பண்ணுறாருன்னா அந்திரியா போய் கேட்குறாரு, எல்லாருக்கிட்டே கேட்குறாரு. அப்போ எல்லாரும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்த மனுஷனுடைய இருதயத்தில், இந்த சின்ன குழந்தை இருதயத்தில் ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்லுவான், ஐயோ கொடுக்கலாமா வேணாமா, நாங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கலாம், ஐயோ இதுதாண்டா அவங்ககிட்ட இருக்குது, இதை வச்சுக்கடா கொடுக்காதடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடந்தது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்கலாமா வேண்டாமா என்ற போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறப்ப என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதில் சொல்லப்படாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த சின்ன பையனுடைய இருதயத்தில் நடைபெற்ற அற்புதம். அதாவது அந்த சின்ன பையனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருந்துச்சு, கடைசியில் அந்த போராட்டம் அற்புதமாக மாறியது. அதாவது வேதத்தில் அந்த பையனை குறித்து அதிகமாக சொல்லப்படுது, அந்த போராட்டம் இருந்துச்சு. ஏன்னா சின்ன குழந்தைய பொதுவாக எதையும் கொடுக்க மாட்டாங்க, இப்போ அவனுக்குள்ள அந்த போராட்டம் இருந்திருக்கும். அவன் அந்த போராட்டத்தை மேற்கொண்டான். அவன் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும் கொடுக்கணும் நினைச்சு என்ன பண்ணிட்டான், ஆண்டுடைய வார்த்தைக்கு
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.